بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الأنفال، قل الأنفال لله والرسول، فاتقوا الله وأصلحوا ذات بينكم، وأطيعوا الله ورسوله إن كنتم مؤمنين.
الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. إلهام بدا الله جل شأنه تعالى ويبحلندي அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் வார வாரம் இந்த இடத்திலே அவனது வேதத்தை விளங்கிக் கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய இந்த வகுப்பிலே சூரா அல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய 18வது அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை விளக்கத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். சூரா அல் கஹ்ஃபிலே அல்லாஹு தஆலா நான்கு சம்பவங்களை சொல்கிறான். நான்கு சம்பவங்களும் ஆச்சரியமான வித்தியாசமான சம்பவங்களாக அமைந்திருக்கிறது. அதிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடனும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடனும் சம்பந்தப்பட்ட ஒரு வரலாற்றை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு மத்தியிலே எழுந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த சபையில இருந்தவர்களில் ஒருவர், இந்த உலகத்தில் இருக்கிறவர்களில் நீங்கள்தான் ஒரு சிறந்த அறிவாளியா என்று கேட்டார்கள். இந்த கேள்விக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்று பதில் சொன்னார்கள். அவருடைய நினைப்பிலே அவருக்குத்தான் வகி வந்து கொண்டிருக்கிறது. அவர்தான் இறை தூதராக இருக்கிறார். அல்லாவிடமிருந்து அவருக்குத்தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே எனக்கு செய்தி அல்லாவிடமிருந்து வருகிறது என்கிற காரணத்தினால் மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரிந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நான் தான் ஒரு சிறந்த ஒரு அறிவாளி, கூடுதல் அறிவுள்ளவன் என்கிற அர்த்தத்திலே அவர்களும் ஆம் என்று சொன்னார்கள். அவருடைய இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. இந்த வார்த்தையிலே அவர் ஆணவம் கொள்ளாவிட்டாலும், அவர் கர்வம் கொள்ளாவிட்டாலும், அந்த வார்த்தை அந்த தன்மை உள்ளதாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா, உன்னை விட சிறந்த அறிவுள்ள ஒருவர் இருக்கிறார், நீ போய் அவரிடத்திலே படிக்க வேண்டும் என்று சொன்னான். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தன்னை விட அறிவுள்ள அவரிடம் போய் படிப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்கிறார்கள். அது தொடர்பிலேதான் இந்த சம்பவம் குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. இதில் நாங்கள் முதலாவது பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், எந்த ஒரு மனிதனும் அறிவிலே ஆக உயர்ந்த ஒரு நிலையை அடைய முடியாது. அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா எந்த ஒரு அறிவாளிக்கு மேலால் ஒரு அறிவாளி இருக்கிறான் என்று சொல்கிறான். மனிதர்களில் கூட நாம் யாரையும் குறைத்து மதிப்பிட முடியாது. சில நேரங்களிலே பெரிய அறிவாளிகளுக்கு விளங்காத சில விஷயங்கள் சர்வசாதாரணமான ஒருவருக்கு விளங்கிவிடலாம். சில நேரம் பெரும் அறிஞர்கள் தவறு விடுகிற போது சாதாரணவர்கள் கூட திருத்துகின்ற நிலை ஏற்படலாம். அறிவிலே யாரும் முழுமை பெறக்கூடிய நிலையும் வராது. இந்த ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை விட அறிவுள்ள அல்லாவிடம் இவரிடத்தில் போய் படிங்கன்னு அல்லாவால் ஏவப்பட்ட அந்த நபரை தேடி பயணிப்பதற்கான ஏற்பாடு செய்கிறார்கள். வைது கால மூசா அலி பத்தாஹு லா அப்ரஹு ஹத்தா அபுலுக மஜ்மால் பஹ்ரைனி அவ் அம்லி ஹொகபா. இரண்டு கடல்கள் சந்திக்கக்கூடிய இடத்தை நான் அடையாமல், அப்படி அந்த இடத்தை அடையலன்னு சொன்னால் ஆண்டாண்டு காலம் வரை நான் பயணம் செய்யாமல் விடப்போவதில்லை என்று தன்னுடைய பணியாளரிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். தான் ஒரு பயணம் போக போறதாக சொல்கிறார்கள். அந்த பயணம் ரெண்டு கடல்கள் சந்திக்கக்கூடிய அந்த இடத்தை அடைய வேண்டும். அந்த இடத்தை நான் அடையணும், அதுக்காக
நான் பல வருடங்களை கழிக்க வேண்டி வந்தாலும் பரவாயில்லை, நான் போவேன் என்று சொல்கிறார்கள். ஏன்னா அல்லாஹ் போய் அவர்கிட்ட படிக்க சொல்லியிருக்கிறான். இந்த வார்த்தையிலும் நாம் சில விஷயங்களை புரிந்து கொள்ளலாம். முதலாவது, ஒருவர் தனக்காக ஒரு பணியாளை, ஒரு வேலையாளை, ஒரு காதிமை வைத்துக் கொள்ளலாம். எனக்கு வேலை செய்யறதுக்கு நான் ஒரு ஆளை வச்சு கொள்ளலாம். நாங்க பயணம் போறதாக இருந்தால் பயணத்தில் எங்களுக்கு கூட துணையாக இருக்கிறதுக்கு நம்ம ஒருவரை ஏற்பாடு செய்து கொள்ளலாம். பயணத்தில் எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கிறதுக்கு நாங்க ஒருவரை ஏற்பாடு செய்து கொள்ளலாம். இது பிழையான ஒரு நடவடிக்கையாக இருக்காது என்கிற ஒரு அம்சத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது, நாம் ஒரு பயணம் போவதாக இருந்தால் அல்லது நாம் ஒரு வேலையாக போவதாக இருந்தால் எங்களுடைய வேலைக்காரர், எங்களுடைய பணியாளர்களிடத்தில் கூட நாங்க எங்க போறோம் என்கிற முழு விவரத்தையும் சொல்லலாம் தேவைக்கு ஏற்ப. சில நேரம் நான் ஒரு வேலைக்காரன் வச்சிருக்கிறேன், நான் வேனுக்கு டிரைவரா வச்சிருக்கிறேன், பயணம் மட்டும் போக போறேன், எங்க முதலாளி போறேன் கேட்டா உனக்கு அதெல்லாம் தேவையில்லை, போய் வேனை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி நம்ம போலாம், நாம் கேட்க வேண்டியதில்லை. ஆனா சொல்லுவது மார்க்க ரீதியிலே நல்லது, நாங்க போற இடம் இங்கதான். சில நேரம் பயணம் ரெண்டு நாள் ஆகலாம், மூணு நாள் ஆகலாம். ஏன்னா அவன் பயணத்துக்குரிய ஏற்பாடோடு அவனும் வரலாம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் கூட்டி போகிற பணியாளர்கள் சொல்றாங்க, நான் போறது ரெண்டு கடல்கள் சந்திக்கக்கூடிய இடம், அந்த இடத்தை அடைறதுக்காக பல வருடங்கள் பயணம் செய்ய வேண்டி வந்தாலும் நான் போவேன் சொல்லி தன் பணியாளரை அழைத்து போறாங்க. அப்ப போற பணியாளரும் அதற்குரிய முன் ஏற்பாடோடு போவார், மனநிலையில அதற்குரிய ஏற்பாடோடு போவார். மூன்றாவது விஷயம், நாங்க பயணம் போகிறோம். அப்ப நபிசா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மார்க்க ஒரு அறிவை கற்றுக்கொள்வதற்காக நீண்ட பயணம் போக போறதா சொல்றாங்க. அப்ப மார்க்கத்தை படிக்கிறதுக்காக, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்றதுக்காக சிரமம் எடுக்கலாம், கஷ்டப்படலாம், அது ஒன்று நஷ்டம் போறது கிடையாது. ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்றதுக்காக நம்ம பயணம் மேற்கொள்ளலாம், அதற்காக நாட்களை செலவழிக்கலாம் என்கிற விஷயத்தையும் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வார்த்தைகளிலிருந்து நாங்கள் படித்துக் கொள்ளலாம். அவங்க போறாங்க, அவங்க எவ்வளவு நாள் போனாங்க, எந்த அளவு போனாங்க என்ற விவரங்கள் இந்த பயணம் போனாங்க ரெண்டு பேரும். பலம்மா பலகா மஜ்மா பைனிஹிமா, அந்த ரெண்டு கடல்கள் சந்திக்கக்கூடிய இடத்தை அவர்கள் அடைந்த போது நசியா ஹூத்தஹுமா, அவங்க கையில ஒரு மீன் கொண்டு போயிருந்தாங்க. அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு அடையாளம் சொல்லி இருக்கிறாங்க, அந்த மீனை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஃபத்தஹத ஸபீலஹு ஃபில் பஹ்ரி சரபா, அந்த மீன், அதாவது சமைச்ச மீன் என்று சொல்கிறார்கள், அந்த மீன் கடலுக்குள் ஒரு சுரங்கம் போல் பாதையை ஏற்படுத்திக் கொண்டு போய்விட்டது என்று இந்த செய்தியிலே சொல்லப்படுது. என்ன நடந்தது என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய பணியாளரும் நடந்து போறாங்க. அந்த பயணத்தில் ஒரு இடத்துல டயர்ட் ஆகுது. அந்த டயர்டின் காரணமாக அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பாறையில சாஞ்சி ரெண்டு பேரும் ஓய்வு எடுக்கிறாங்க. அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் தூங்கிடுறாங்க, அவருடைய பணியால் முழிச்சிட்டு இருக்கிறார். அப்போது அவங்க கொண்டு போன அந்த மீன் தானா வெளியே பாஞ்சி கடலுக்குள்ள ஒரு சுரங்கம் மாதிரி பாதையை ஏற்படுத்தி கொண்டு போயிருச்சு. இது ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி. அப்ப இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோழர் பணியாளர் என்ன நினைக்கிறாருண்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் தூங்குறாங்க, அவர் முழிச்சதுக்கு பிறகு நம்ம இந்த விஷயத்தை சொல்லுவோம் என்ன நினைக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேருமே அந்த மீனை மறக்கல, ஒரு ஆள் தான் மறந்தாரு, ரெண்டு பேரும் போனதுனால அல்லாஹு தஆலா நசியா ஹூதஹுமா, அவர்கள் தங்களுடைய மீனை மறந்து விட்டார்கள் என்று சொல்கிறான். இப்ப மீன் போயிருச்சு, இவர் முழிச்சிட்டு இருந்தவர் பார்த்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் எழுவனதுக்கு பிறகு சொல்லணும் என்று நினைக்கிறார். இது ஏன் என்று சொன்னால், அந்த காலத்திலிருந்து அவங்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு ஒழுக்கம் இருந்தது என்னன்னு கேட்டா, தூங்குற ஆளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது அவங்கள்ட்ட இருந்த ஒரு பொதுவான ஒரு ஒழுக்கம் உண்டு. அதனாலதான் நாங்க அந்த குகையில் சிக்கிய மூன்று பேருடைய சம்பவத்துல பாக்குறோம், உமாவும் பாப்பாவும் தூங்கி இருக்கிறாங்க, பாலை கொண்டு வந்து உமா பாப்பாவுக்கு கொடுக்க விரும்புறாரு, அம்மாவுக்கு கொடுத்தது போலதான் பிள்ளைக்கு கொடுக்கணும் அவர் எதிர்பார்க்கிறாரு, உமாவும் பாப்பாவும் தூங்கிட்டாங்க, எனவே பாலை கையில வச்சு கொண்டிருக்கிறார், பிள்ளைக்கு கொடுக்கவும் இல்லை, விடிஞ்சுதான் அவங்க எழுப்புனாங்க. ஏன்னு கேட்டா, தூங்குறவங்களை எழுப்பி கொடுக்கவும் அவர் விரும்பல. அப்ப தூங்குறவரை எழுப்பக்கூடாது என்ற ஒரு நடைமுறை ஒன்று அந்த காலத்தில் இருந்திருக்குது. இதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வீட்டில் இருக்கும்போது முற்றுகையிடுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க கட்டிலில் படுத்திருக்கிறாங்க, மக்கத்து காவிர்கள் ரசூல்லாவை கொல்லத்தான் வந்தாங்க, ஆனா அவங்க யாருமே தூங்குற நேரம் வெட்ட விரும்பல, எலுமணத்துக்கு பிறகு வெட்டுவோம்னு சொல்லி சுத்தி வர காவலுக்கு நின்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது படுக்கையில் அழிலில் அவங்களை படுக்க போட்டு அவங்களுக்கு தெரியாம மறைஞ்சு வெளியே போனாங்கன்றத நாங்க வரலாற்றுல பாக்குறோம். பத்ர யுத்தம் நடக்கிற போது எதிரிகள் அந்த பக்கம் இருந்தாங்க, சஹாபாக்கள் இந்த பக்கம் தூங்கினாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க காவிர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களை வந்து வெட்ட மாட்டாங்க என்கிறது அவங்களுக்கு தெரியும். இது அவங்கள்ட்ட இருந்த ஒரு பொதுவான ஒழுக்கம், எல்லாரும் பேணக்கூடிய ஒரு ஒழுக்கமாக இருந்தது, தூங்குறவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்ப நாங்க பெரும்பாலும் அதைத்தான் ஒரு விளையாட்டா வச்சிருக்கிறோம். தூங்குறவனுக்கு முன்னால சீன வெடிய போட்டு பயன் காட்டுறது, அல்லது அவருடைய காதல தும்புட்டு பாக்குறது, கரிய மோத்துல பூசி பாக்குறது, தண்ணி அடிச்சு பாக்குறது. இது சில நேரங்களில் சும்மா வயசாளிகள் வந்து பள்ளியில தூங்கிட்டு இருந்தா அவங்களுக்கு தண்ணி அடிச்சு அவங்கள டிஸ்டர்ப் பண்றது, தூங்குறவனுக்கு முன்னால சத்தம் போட்டு இதாக்குறது, இதெல்லாம் மார்க்க ரீதியாகவும் தடை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கடத்துல சில சஹாபாக்கள் வந்து தங்கி இருந்தாங்க. அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, இரவு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு வந்தாங்கன்னு சொன்னா சலாம் சொல்லுவாங்க. அந்த சலாம் எப்படி இருக்கும்னு சொன்னா தூங்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் இருக்காது, முழிச்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு கேட்கக்கூடியதா இருக்கும். அவங்க சொல்ற சலாம் தூங்குறவனை எழுப்பாத அளவுக்கும் முழிச்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கும் சிலோ அவங்க அதாவது சத்தம் இல்லாம சலாம் சொல்வார்கள் என்று நாங்க பாக்குறோம். அப்ப தூங்குறவங்களை எழுப்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எழுப்பக்கூடாதுன்னு சொல்லி தொழுகைக்கு எழுப்புறதெல்லாம் அதுல வராது. தூங்குறவங்களை வீணாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இது ஒரு பொதுவான ஒரு மரபாக இருந்திருக்குது. அப்ப இவரும் பார்க்கிறாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் தூங்குறாங்க, எழுப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, முடிச்சது பிறகு சொல்லலாம் என்று நினைக்கிறாங்க. முடிச்சது பிறகு மறந்துடுறாரு. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய அந்த பணியாலும் தொடர்ந்து நடக்கிறாங்க. நடந்து கொண்டிருக்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, பலம்மா ஜாவசா, குறித்த அந்த இடத்தை தாண்டி அவர்கள் சென்ற போது காலலி பத்தாகு, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் பணியாளரை பார்த்து சொன்னார், ஆத்தினா கதானா லக்கது லக்கீனா மின் சபரினா ஹாதா நசபா, எங்கட சாப்பாட்டு எடுங்க, எங்கட இந்த பயணத்துல நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சாப்பாட்டை தாங்க, இந்த பயணத்துல நாங்க டயர்ட் ஆயிட்டோம் சொல்றாங்க. அப்பதான் அந்த பணியாளருக்கு மீன் நினைப்புக்கு வருது. இந்த வார்த்தையிலும் அறிஞர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இந்த வார்த்தையில இங்கு பாவிக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னன்னு கேட்டா, லக்கீனா மின் சபரினா ஹாதா நசபா, இந்த பயணத்துல நாங்க டயர்ட் ஆயிட்டோம் சொல்றாங்க. இந்த பயணம் என்று சொல்றது அவங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆகின நாள்ல இருந்து உள்ள பயணத்தை சொல்லல, அந்த உரிய இடத்தை தாண்டி போறாங்களே, அந்த தாண்டி போனதுக்கு பிறகு அவங்களுக்கு டயர்டு கூடிருச்சு. இதை வச்சு இமாம் அதாவது ஷேக் சாலி அல் உசைமீன் போன்ற அறிஞர்கள் என்ன சொல்றாங்கடா, ஒரு மனிதன் தேவைக்கு அதிகமாக செய்கிற போதுதான் கஷ்டப்படுவான், அளவுக்கு மீறி செய்கிற போதுதான் டயர்ட் அடைவான். கூடுதலாக அவங்க நேரத்தில் போன பயணத்தில் அடையாத கஷ்டத்தை உரிய இடத்தை தாண்டி போகிற போது அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. எதுவுமே எல்லை மீறி போகிற போது, அளவு மீறி போகிற போது மனிதன் சிரமத்தை சந்திக்கிறான் என்கிற ஒரு செய்தியும் சொல்றாங்க. அப்ப அந்த உரிய இடத்தை தாண்டி போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, சாப்பாடை தாங்க, நாங்க டயர்ட் ஆயிட்டோம்னு சொன்னோடனே அப்பதான் அந்த பணியாளர் சொல்றார், காலார ஐத்த இது அவைனா இல சஹரா, அந்த கல்லுல நாங்க ஓய்வெடுத்தோமே அந்த நேரத்தில் நான் அந்த மீனை மறந்துட்டேன், மீனினுடைய விஷயத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு சைத்தான் தான் எனக்கு மறக்கடிச்சான் என்று சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்தை நான் சொல்லோன் இருந்தேன், அதை மறந்துட்டேன், சைத்தான் எனக்கு மறக்கடிச்சிட்டான். வத்தகத சபீலஹு ஃபில் பஹ்ரி அஜபா, கடலுக்குள்ள ஆச்சரியமா ஒரு ரோட்டை ஏற்படுத்தி கொண்டு அது போயிருச்சு என்று சொல்றாங்க. அப்ப இதுல நாங்க விளங்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. என்னன்னு கேட்டா, மனிதனுக்கு மறதி எப்படி வேணாலும் வரலாம், மறதி இப்படித்தான் வரும் சொல்லி நம்ம அளவு சொல்லல, இதையும் ஒரு மனுஷன் மறப்பானா என்று நாங்க சொல்லல. கண் முன்னால சமைச்சு வச்ச மீன் உசுறு பெற்று கடலுக்குள்ள பாஞ்சி போயிருக்குது, இது நாங்கன்னா எவ்வளவு பதவி போய் சொல்லிருப்போம். அது நடந்து முடிஞ்சு எலும்பி திரும்ப நடந்திருக்கிறாங்க, சாப்பாட்டை பத்தி பேசுற வரைக்கும் அவருக்கு அது நினைப்பு வரல. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ஒரு ஆளுக்கு மறக்க முடியுமாக இருந்தால் மனிதனுக்கு மறதி எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். எவ்வளவு முக்கியமான விஷயத்தை வேணாலும் ஒரு மனிதன் மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது, இந்த செய்தியை சொல்வதற்கு சைத்தான் தான் என்ன மறக்கடிச்சிட்டான் என்று அவர் சொல்றார். அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே மனிதனுடைய மனதில் குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடிய, மனிதனுடைய மனதில் மறதியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு, ஒரு ஆற்றல், ஒரு சக்தி அல்லாஹ் தஆலா சைத்தானுக்கு கொடுத்திருக்கிறார். மனிதனுடைய உள்ளத்தில் அவன் சந்தேகத்தை உண்டு பண்ணலாம், வீணான எண்ணங்களை உண்டு பண்ணலாம், அதே போல மறதியையும் ஏற்படுத்தலாம். மறதிக்கும் சைத்தானுக்கும் தொடர்பு இருக்குது என்கிற ஒரு செய்தியையும் நாங்கள் இதில் பார்க்கலாம். இப்ப சாதாரணமா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் நமக்கு நடந்திருந்தா நமக்கு சாதாரணமா வேலைக்காரன் மேல கோபம் தான் வரும். நீ உடனே எழுப்பி சொல்லியிருக்க வேண்டியதுதானே, நாங்கள் வர வேண்டிய இடமே அதுதான், இப்ப அநியாயமா தான் இவ்வளவு வந்தோம்னு சொல்லி எதிர்த்து பேசிருக்கலாம். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் சொன்ன நியாயத்தை ஏத்துக்கொண்டாங்க, செய்தான் மறக்கடிச்சிருக்கிறாங்க. இவர் வேணும் இப்படி வேணும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அலைக்கடிக்க வேண்டதுக்காக செஞ்ச வேலையா இல்ல, அப்ப இது அவருடைய சக்திக்கு மீறியது என்கிற அடிப்படையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதுவுமே சொல்லாம சொன்னாங்க. ராலிகமா குன்னா நபகி, அந்த இடம் தான், அந்த மீன் உயிர் பெற்ற இடம் தான் நாங்க போக வேண்டிய இடம் என்று சொல்லிட்டு பர்த்தத்தா அலா ஆசாரிஹிமா கசசா, போன அதே ரூட்ல திரும்ப மாறாங்க, ரிட்டர்ன் வந்தாங்க. வந்தால் பவஜதா அபுதம் மின் இபாதினா, அந்த இடத்துல எங்களுடைய ஒரு அடியாரை சந்தித்தார்கள். ஆத்தைனா ஒரு ரஹமத்தம் மின் இந்தினா, எங்களிலிருந்து நாங்கள் அவருக்கு ரஹமத் செய்திருக்கிறோம். அல்லம் நாகோ மில்லதும்னா இன்னா, எங்களிடமிருந்து அவருக்கு நாங்கள் கல்வியை கொடுத்திருக்கிறோம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமும் அந்த அவருடைய பணியாளரும் வராங்க, எந்த இடத்துல அவங்க ஓய்வு எடுத்தாங்களோ அந்த இடத்துல ஒரு அடியார் இருக்கிறார், அவருக்கு நாங்க அருள் செய்திருக்கிறோம், அவருக்கு நாங்க கல்வியை கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அருட்கொள்களிலேயே மிகப்பெரிய அருள் கல்விதான். ஏண்டா ஒருவனுக்கு செல்வம் இருக்கலாம், அந்த செல்வத்துல அவன் சில நேரம் செல்வத்தாலேயே சோதிக்கப்படலாம், செல்வம் பறிபோகலாம், அந்த செல்வத்துக்காகவே அவன் கொல்லப்படலாம், அவனுக்கு பாதிப்புகள் வரலாம். கல்வி என்றது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உலகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அருள்களிலேயே மிகப்பெரிய ஒரு அருள். அல்குர்ஆன் அல்லாஹு தஆலா யாருக்கு அல்லாஹ் ஹிக்மத்தை ஞானத்தை கொடுக்கிறானோ அவனுக்கு எல்லா வகையான அருள்களையும் அல்லாஹ் செய்து விட்டான் என்று சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல இருந்த அந்த அடியார் அல்லாஹ்விடத்தில் கல்வி ஞானம் பெற்றவர். அந்த அடிய அவருடைய பேரு நம்ம சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய அறிவிப்புகளின் பிரகாரம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபி தான் அந்த இடத்துல இருந்தவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்றாங்க, அல் அத்தபியுக அலா அன்து அல்லிமணி மிம்மா உள்ளிம்த ருஸ்தா, உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை எனக்கு நீங்க கற்றுத்தரத்துக்காக உங்களை நாங்க பின்தொயர்ந்து வரலாமா? இது அவர் பணிவாக கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை. எனக்கு நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களா? இல்ல நாங்க இப்ப காசு கொடுக்குறோம், டீச்சர் கிளாஸ் பேசுவோம், கிளாஸ் எடுக்கிறீங்களா? எத்தனை மணிக்கு? அந்த டைமுக்கு எங்களுக்கு வரையல, வேறொரு டைம் தாரீங்களா? நாங்க இப்படி பேசுறோம். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, உங்களுக்கு பின்னால நான் வரலாமா? நீங்க எங்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுத்தாங்க, அதுல இருந்து நான் சில நலவுகளை பெற்றுக்கொள்ளலாம், உங்களை பின்தொயர்ந்து நான் வரலாமான்னு கேட்கிறாங்க. இந்த வார்த்தையை வைத்து சில சட்டங்களை இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்றாங்க. ஆசிரியருக்கு பணிஞ்சு போறது, கட்டுத்தரவங்களுக்கு கீழ்படிஞ்சு போவது, அவங்களுக்கு முன்னால அதை ஆணவம் கொள்ளாம இருக்கிறது கற்றுக்கொள்ளக்கூடியவங்களுடைய அடிப்படையான ஒரு கடமை. இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமா ஹிதர் அலைஹிஸ்ஸலாமா என்று பார்த்தால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் உயர்ந்த, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் அந்தஸ்து கூட இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனியான வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு நபி, அவர்கள் ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட பிரபலமான முக்கியமான நபிமார்கள் ஒருவர், உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய ஐந்து ரசூல்மார்கள் ஒருவராக அவர் இருக்கிறாரு. அதே நேரம் அல்லாஹு தஆலா நபிமார்களில் சிலரை விட சிலரை நாங்கள் சிறப்பித்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு முதலாவது என்ன சொல்கிறான்னு சொன்னா, மின்ஹும் மன் கல்லமல்லா, அந்த நபிமார்களில் சிலர் இருக்கிறாங்க, அல்லாஹ் நேரடியாக அவங்களோட பேசியிருக்கிறான் என்று சொல்றான் மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தனியான பல சிறப்புகள் இருக்குது. சிறப்புல யாரு ஆகக்கூட என்று நாங்கள் பார்த்தோம் என்றால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் சிறப்புல கூடியவர். ஆனா இங்க இப்ப வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களோட சிறப்பை வச்சு பார்க்கல, ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் படிக்க போறாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு கொடுக்க போறாங்க. இந்த இடத்துல சிறப்புல மூசா அலைஹிஸ்ஸலாம் கூடியவராக இருந்தாலும் மாணவர் ஆசிரியர் என்று பார்க்கிற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பணிஞ்சு போறாங்க. அப்ப மாணவர் உயர்ந்த நிலையில இருந்தாலும் ஆசிரியருக்கு கட்டுப்பட்டாகணும், ஆசிரியர் தான் அந்த மாணவன் ஆசிரியருங்கிற அந்தஸ்தை பார்க்கும்போது உயர்ந்தவராக இருப்பார். இந்த அம்சத்தை இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த வாசகத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்ன கலன் தஸ்தத்தி ஐய சபுரா, என்னோட வந்தா உங்களால பொறுமையா இருக்கிறார். ஏன்னு சொன்னா கைவ தஸ்மிரு அலாமாலம் தொகித் மிகி ஹொபுரா, நான் சில வேலைகளை செய்வேன் அது உங்களுக்கு சரியா இருக்காது, உங்களுக்கு அது ஏனுங்கிறது விளங்காது. நான் செய்வதற்குரிய காரணம் தெரியாம என்னோட அப்படி உங்களால் பொறுமையா வரலாம். ஒரு நபியை பொறுத்த அளவுல தவறை கண்டா தடுக்கணும். நீங்க என்னோட வந்தா நான் சில வேலைகள் செய்வேன், அதை ஏன் செய்கிறேன் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அல்லாஹ் கட்டுத்தரல, உங்களுக்கு தெரியாது, அப்ப உங்களுக்கு என்னோட பொறுமையா வர முடியாது, அதனால முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சத்ஜிதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரன், என்ன நீங்க பொறுமையாளனா நீங்க காண்பீங்க. வலா அசீலக அம்ரா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுவேன், உங்களுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். இங்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த வார்த்தை என்ன சொல்லுதுண்டா, ஆசிரியருடைய ஓர்டருக்கு மாணவர்கள் கட்டுப்பட்டாகணும். அது மார்க்கத்திலேயும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான விதிதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே சொல்றாங்க, உங்க நீங்க உங்க ஓர்டருக்கு நான் கட்டுப்படுவேன், மாறு செய்ய மாட்டேன், உங்களோட நான் பொறுமையா வருவேன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க பாவித்த வாசகம், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் என்னை பொறுமையாளனா நீங்க காண்பீங்க. ஒரு நபி பாவிக்கக்கூடிய வார்த்தையை பாருங்க. நபிமார்களை பொறுத்தவரை பொதுவாக எல்லா வகையான பண்பு நல்ல பண்புகளும் உள்ளவங்க. அவங்கள்ட்ட பொறுமை இருக்கும், எளிமை இருக்கும், விட்டு கொடுக்குற தன்மை இருக்கும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சிருந்தாங்கன்னா நூத்துக்கு நூறு சுவர் நான் பொறுமையாத்தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க பாவிக்கிற வாசகம் என்னன்னா சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினசாவிதா, அதாவது சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் சாபிரன், என்னை நீங்கள் பொறுமையாளனா காண்பீங்கன்னு சொல்றாங்க. அதை சொல்லும் போது இன்ஷா அல்லாஹ் சொல்றாங்க. இந்த சூரா இறங்கிய இந்த சூராவில் வரக்கூடிய சம்பவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ்ங்கிறது முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி யூதர்களிடத்துல மக்கத்து காபிர்கள் விசாரிச்சாங்க. அப்ப யூதர்கள் சொன்னாங்க, மூணு விஷயம் இருக்குது, இந்த மூணு விஷயமும் நபிமாரை தவிர வேற யாருக்கும் தெரியாது, நீங்க கேட்டு பாருங்க அவர்கிட்ட என்று சொன்னாங்க. ஒன்று நப்ச பத்தி கேட்க சொன்னாங்க. நப்ச பத்தி கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்லல, அதை பத்தி அறிவு உங்களுக்கு கொஞ்சம் தான், ஆன்மாவை பத்தி அறிவு உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்குது என்று அல்லாஹு தஆலா பதில் சொன்னாங்க. என்ன விளக்கம் சொல்லல. துல்கர்ணை பத்தி கேட்க சொன்னாங்க. அதே போன்று குகையில தங்கிய மூன்று பேரை பத்தி, அந்த 300 வருஷத்துக்கு மேல தூங்கிய மக்களை பத்தி கேட்க சொன்னாங்க. இந்த மூணு கேள்வியை கேட்டதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, நான் இதுக்கு நாளைக்கு பதில் சொல்றேன்னு சொன்னாங்க. என்ன எதிர்பார்ப்புனா வகி வரும், நம்ம பதில் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களாக வகியே வரல. ரசூலுல்லாஹ்க்கு கவலை வர ஆரம்பிச்சு, அவங்க கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா வகி இறக்குறான். எப்படின்னு சொன்னா, பலா தக்கூலன் அலி செய்யின் இன்னி ஃபாயிலுன் தாலிகா கதா இல்லா யஷா அல்லாஹ், நாளை செய்வேன் என்று சொல்லி இன்ஷா அல்லாஹ் சொல்லாம எதையுமே நீங்க சொல்லக்கூடாது என்கிற வசனத்தை இந்த சூராவிலேயே அல்லாஹ் தஆலா இறக்கி இந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. அப்ப நாங்க ஏதாவது ஒன்று சொல்லுகிற போது இன்ஷா அல்லாஹ் என்று சொல்றது சின்ன வார்த்தையாக இருந்தாலும் நாங்க அல்லாஹ்வின் மேல வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய ஒரு பிரதிபலிப்பாக அது இருக்குது. என்னால ஏலம் என்கிற முழு நம்பிக்கை எனக்கு இல்ல, அல்லாஹ் நாடினா இது நடக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்க போற நேரத்தில் கூட அவங்க இதைத்தான் சொன்னாங்க. நான் உங்களை அதாவது அறுக்க போறேன், அல்லாஹ் அறுக்க சொல்லியிருக்கிறான்னு சொல்லுகிற போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, யா பத்தி இப்பல் மாத்து உமர், உங்களுக்கு என்ன ஏவப்பட்டிருக்கோ அதை செய்யுங்க. சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மின சாபிரி, இன்ஷா அல்லாஹ் என்னை பொறுமையாளனாக நீங்க காண்பீங்க என்றுதான் அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. எனவே இந்த இன்ஷா அல்லாஹ்ங்கிற வார்த்தை சின்ன வார்த்தையாக இருந்தாலும் எங்களை ஈமானுடைய அடிப்படையை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள உண்டு. நாங்க எதிர்காலத்தில் ஒரு வேலையை செய்யறதாக சொல்வதாக இருந்தால் இந்த இன்ஷா அல்லாஹ்வை நாங்க மறக்காம நாங்க அதுல சேர்த்துக் கொள்ள வேண்டும். இப்படி சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டளை இருறாங்க, எனக்கு பின்னாலதாக இருந்தா நான் என்ன செஞ்சாலும் ஏன் செஞ்சேன்னு நான் சொல்கிற வரைக்கும் நீங்க கேட்கக்கூடாது. இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் போட்ட கட்டளை. நான் சொல்லுவேன், அது வரைக்கும் நீங்க சும்மா இருக்கணும், கேட்கக்கூடாது என்று சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அதுக்கு உடன்பட்டாங்க. இதுல இருந்து நாங்க ஒன்று விளங்கலாம், ஆசிரியருக்கு மாணவர் கண்டிஷன் போடலாம், அந்த கண்டிஷன் நேரடியாக மார்க்கத்துக்கு முரணாக ஆகாத வரையில் அதுக்கு மாறு செய்ய முடியாது. நேரடியாக மார்க்கத்துக்கு முரணாகாத வகைன்னு சொல்லி சொன்னா சிலது இருக்கு மார்க்கத்தில் செய்யவும் மேலும் செய்யவும் கூடாது, அதாவது செய்யவும் மேலும் விடவும் முடியும். உதாரணமா இப்ப தொப்பி போடுறது, இது நம்ம போட கட்டாயம் இல்லை, நம்ம போடலாம் போடாமலும் இருக்கலாம். ஆசிரியர் தொப்பியை போடுன்னு சொன்னா போடுறது கட்டாயம். குர்ஆன்ல ஆதாரம் இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதான்னு கேட்க கூடாது. தடை இருந்தா சரி நீங்க சொல்றீங்க தொப்பி போட சொல்லி தொப்பி போட வேணாம்னு இப்படி ஹதீஸ் இருக்குது நீங்க எப்படி அப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குது, செய்யவும் மேலும் செய்யாமல் விடவும் முடியும் என்று அனுமதிக்கப்பட்டிருந்தால் ஆசிரியர் செய்ய சொன்னால் செய்வது கடமையாகிறது, செய்ய வேணாம் சொன்னா செய்யாம விடுறது கடமையாகுது. அந்த அதாவது மார்க்க அல்லாஹ் ரசூலும் சொன்னதுக்கு முரணா வந்துச்சுன்னு சொன்னா அங்கு கட்டுப்படுறது கிடையாது, யாருக்கும் கட்டுப்படுறது கிடையாது. அனுமதி இருக்குது மார்க்கத்தில் ரெண்டுக்கும் இடம்பாடு உள்ள விஷயத்தை செய்ய சொல்றதுக்கோ செய்ய வேணாம்னு சொல்றதுக்கோ ஆசிரியருக்கு உரிமை இருக்கு. அப்ப மூசா அலை இஸ்லாத்துக்கு ஹதர் அலி இஸ்லாம் போட்ட முதல் கண்டி அந்த ஒரே ஒரு கண்டிஷன் சொன்னா வரலாம், நான் என்ன செஞ்சாலும் சும்மா இருக்கணும், நானா காரணம் சொல்லுவேன், அது வரைக்கும் சும்மா இருக்கணும் சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க போறாங்க. கடற்கரை ஓரமா போகிற போது ஹத்தா இதா ரகிபா ஃபி ஸஃபீனா, ஒரு கப்பல்ல ஏறினாங்க, ஹரகஹா, அந்த கப்பலில் அவர் துவாரம் இட்டார். ஹிதர் அலி இஸ்லாம் கப்பல் துவாரம் இடுறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதை பார்த்த உடனே பத்திட்டு வருது, கப்பல் எங்களை ஏத்தி இருக்கிறாங்க, கப்பலுக்கு ஓட்ட போடுறாரு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, காலா ஹரக்கஹா லி துக்ரிக அஹ்லஹா லகத் ஜிஅத ஷைஅன் இம்ரா, எங்க இது கப்பல் நிக்கிறாக்கெல்லாம் டாக்டருக்கா இந்த வேலை செய்றீங்க, அதாவது மோசமான ஒரு வேலையை நீங்க செய்றீங்களேன்னு கேட்கிறாங்க. கப்பல் நிக்கிறதுக்கு டாக்டருக்கான்னு கேட்டது என்னோட பொறுமையா வர முடியாது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மின் அம்ரி உஸ்ரா, நான் மறந்து போய் கேட்டுட்டு அதை நீங்க குற்றம் பிடிக்காதீங்க என்று சொல்றாங்க. முந்தி ரேடியோவில் ஒரு நிகழ்ச்சி போகும், ஒரு வார்த்தையை மூணு தரம் பாதிக்க கூடாது, எவ்வளவு கண்டிஷனா போய் பேசினாலும் திடீர்னு அது வந்துடும், ஏதாவது ஒரு வார்த்தையை ஆம் இல்லை இந்த வார்த்தை பாதிக்க முடியாது. முந்தி ரேடியோவில் ஒன்று போகும், அந்த கேள்வி கேட்டு வரக்குள்ள ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப எப்படியே நமக்கு அறியாம வந்துடும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு கண்டிஷன் தான் போட்டு போனாங்க, இந்த விஷயத்தை கண்டோடனே அவங்களுக்கு அது மறந்துடுச்சு. ஏன்னா கப்பல் ஓட்ட போறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம், ஆபத்து நிறைஞ்சது, இவர் இந்த வேலையை செய்யறாரு என்ற உடனே எதிர்த்து கேட்டுட்டாங்க. அப்ப அவர் சொல்றாரு, உனக்கு பொறுமையா வர முடியாது, நான் சொல்லலையானோடனே நான் மறந்துட்டேன், எனக்கு குற்றம் பிடிக்காதுன்னு சொல்றாங்க. அப்ப அவர் விட்டுட்டார். இதுல ஒன்று விளங்குது என்னன்னு சொல்லி சொன்னா, மாணவர்கள் தவறு செய்கிற போது மன்னிப்பு கொடுக்கலாம், சலுகை கொடுக்கலாம், அதாவது ஒரே முடிவாக வச்சு கொண்டிருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. கண்டிஷன் போட்டா கண்டிஷன் மீறினார், இவர் மன்னிப்பு கொடுக்கிறாரு. தொடர்ந்து அவங்க போறாங்க, பந்தலக்கா ஹத்தா இதா லக்கியா குலாமன், அவங்க போய் கொண்டிருக்கிற வழியில ஒரு சிறுவனை காண்றாங்க, பக்கத்தலகு அந்த சிறுவனை கொலை செஞ்சிட்டார். இப்ப இதை பார்த்தோன்னே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, கத்தல்ட நஃப்ஸன் ஸக்கியா பிகைரி நஃப்ஸின், எந்த ஆத்மாவையும் கொள்ளாத ஒரு பரிசுத்த ஆத்மாவை கொண்டுட்டீங்களே, லக்கத் ஷைஅன் நுக்ரா, ஒரு மிக மோசமான ஒரு வேலையை நீங்க செஞ்சிருக்கிறீங்க என்று சொன்னே. அதுக்கும் அவர் சொல்றாரு, என்னோட உனக்கு பொறுமையா வரையலான்னு நான் சொன்னேனா இல்லையான்னு கேட்கிறாரு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதுக்கு மேல நான் ஏதாவது கேள்வி கேட்டா பலாத்து சாஹிபினி, நீங்க என்ன அழைச்சு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்களே முடிவை சொல்லிட்டாங்க. இப்ப மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல நான் ஏதாவது கேட்டேன்னு சொன்னா நீங்க என்ன உற்றலாம் என்று சொல்றாங்க. திரும்ப அவங்க போறாங்க, போனா இதா அத்தையா அகில கரியத்தி, ஒரு ஊருக்கு போறாங்க, இஷ்டத்தாமா அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் உணவு கேட்கிறாங்க. இது என்னன்னு கேட்டா, அந்த காலத்துல இருந்த நடைமுறை என்னன்னு கேட்டா, வெளியூர்ல இருந்து யாராவது இந்த ஊருக்கு வந்தா இந்த ஊர்ல உள்ள மக்கள் யாராவது ஒரு ஆள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அப்படி கொடுக்கலன்னா ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் குத்தம் இருக்குது. அந்த காலத்துல ஹோட்டல்கள் கிடையாது, ரெஸ்டாரண்ட் கிடையாது, லொட்ஜுகள் கிடையாது. ஒரு ஊருக்கு வந்தா அந்த இந்த ஊருக்கு வரவங்களை இந்த ஊர் மக்கள் கவனிப்பாங்க, இந்த ஊர் மக்கள் வேற ஊருக்கு போகல அவங்க கவனிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய நடைமுறையாக இருந்தது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரு புதிய ஊருக்கு போயிருக்கிறாங்க, அந்த ஊர் மக்கள்கிட்ட சாப்பாடு கேட்கிறாங்க வாயால, யாருமே சாப்பாடு கொடுக்கல. அப்ப இதுல இருந்து நாங்க பல விஷயங்களை விளங்கிக் கொள்ளலாம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேர்ல ஏராளமான வழிகேடுகள் இந்த சமுதாயத்துக்குள்ள நுழைஞ்சிச்சு. அவங்கிட்ட பாதுகாப்பெல்லாம் தேடுவாங்க, உதவி தேடுவாங்க. ஆனால் இஸ்ரவேலர்கள் உயிரோடு இருக்கும் போது சாப்பாட்டுக்கு ஒரு மக்கள்கிட்ட போய் உதவி கேட்கிற நிலையில் இருந்திருக்கிறாங்க. ரெண்டு நபிமார மூசா என்கிற ரெண்டு நபிமார வாயில இருந்து சாப்பாடு தாங்கன்னு கேட்கிற நிலைக்கு அல்லாஹு தாலா ஆளாக்கி இருக்கிறான். அதே நேரத்தில் ஃபிரௌனுக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஆட்சியை கொடுத்திருக்கிறான். காரூனுக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய செல்வ செழிப்பை கொடுத்திருக்கிறான். அப்ப அல்லாஹு தாலா உலகத்தில் கஷ்டத்தை நல்லவங்களுக்கும் உண்டாக்குவான். இப்ப எங்கட வாழ்க்கையில கூட நம்ம பசிச்சாலும் வாயில இருந்து யார்ட்டையாவது சாப்பாடு தாங்கன்னு கேட்டிருக்க மாட்டோம். சில நேரங்களில் பசிக்கிற நேரத்தில் யாரெல்லாம் வீட்டுக்கு போனா கூட இல்ல பசி இல்ல இப்பதான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லி நம்ம பசிய மறைக்க பார்ப்போம். நல்ல நெருக்கமான நண்பர்களாக இருந்தா கேட்டு தின்னலாம். யாருன்னு தெரியாதவங்கிட்ட சாப்பாடு கேட்கறதுக்கு நம்ம வெக்கப்படுவோம். ஆனா சாப்பாடு தாங்கன்னு கேட்கிற நிலைக்கு அவங்க ஆளாகி இருக்கிறாங்கன்னா நபிமார்களை அல்லாஹு தாலா இந்த நிலைக்கு வச்சிருக்கிறாங்க உயிரோடு இருக்கும் போது. அப்ப மௌத்தா போனதுக்கு போற அவங்களால மக்களுக்கு உணவு கொடுக்கறதோ புல்ல கொடுக்கறதோ நோய்க்கு நிவாரணம் இதெல்லாம் செய்ய முடியுமா? இது சாத்தியமே இல்லாத விஷயங்கள். அந்த ஊர் மக்களுடைய நிலையை பாருங்க. ரெண்டு பேர் வந்து சாப்பாடு கேட்டா யாருமே சாப்பாடு கொடுக்கல. அல்லாஹு தாலா எப்படி சொல்கிறான்னு சொல்லி சொன்னா அவங்க மறுத்தாங்க, சாப்பாடு தரையிலான்னு மறுத்தாங்க. இப்ப இந்த ஊரை பத்தி நம்ம என்ன நினைப்போம்? ஒரு மோசமான ஊர். இப்ப இன்றைக்கு நம்ம சில ஊர்களை சும்மா சொல்லுவாங்க, சாப்பாடுக்கு வாங்கன்னு புறங்கையை பிடிச்சிதான் கூப்பிடுவாங்க சொல்லுவாங்க. கையை இப்படி பிடிக்கலாம், கையில பிடிவா டக்குன்னு இப்படி போகாது, இந்த இடத்தை பிடிப்பாங்க லேசா கலண்டி இல்ல நான் போறேன் போயிருவாங்க. சில ஊர்களை சொல்லுவாங்க சாப்பிட்ட கையால காலம் விரட்ட மாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த சில ஊர்களுக்கே சில பழக்கங்கள் வரும். ஏன் வரன்னு கேட்டா ஒத்தரை பார்த்து எல்லாரும் அப்படி மாறுறது. அப்ப இந்த ஊர் மக்களை பொறுத்தளவுல ரெண்டு பேர் வந்து சாப்பாடு கேட்டு யாருமே சாப்பாடு கொடுக்கல. அப்ப மோசமான ஒரு ஊர், பண்பாடு இல்லாத ஒரு ஊர் என்கிறது இதுல இருந்து விளங்குது. பிறகு அவங்க அப்படி போகிற போது வஜதா பீஹா ஜிதாரன் யுரீது ஐயன் கல்ல, போற வழியில ஒரு வீட்டு சுவரும் விழப்பாக்குது. இதுக்கு அல்லாஹ் பாரிச்சிருக்கக்கூடிய வசனத்தை வச்சு கடந்த காலங்களில் நிறைய அகீதா ரீதியான சர்ச்சைகள் எல்லாம் போயிருக்குது. அந்த சிவத்தை பத்தி அல்லாஹ் சொல்லுகிற போது என்ன சொல்றா? யுரீது ஐயன் கல்ல, அந்த சிவரு விழப்பாத்ததுங்களான். விழப்பாத்த நம்ம தமிழ்ல சொல்றோம், யுரீது என்றா விரும்பியது என்கிறது அர்த்தம். அப்ப அந்த காலத்தில் இருந்த மூத்த சிலாக்கள் போன்றவங்க எல்லாம் அல்லாவுக்கு விருப்பம் ஒன்று இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா அல்லாவுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்கன்னு கேட்டா, அல்லாவுக்கு விருப்பம் இருக்குதுன்னு சொன்னா அவனுக்கு உள்ளம் இருக்குதுன்னு வரும். அப்ப மனுஷனுக்கு மனுஷன் ஒப்பாகிடும். எனவே அல்லாவுக்கு இராத விருப்பம் என்கிற ஒன்று இல்லைன்னு சொன்னாங்க அந்த அறிஞர்கள். இந்த வசனங்கள்லாம் காட்டினாங்க. அப்ப அல்லாஹ் சிவத்து சிவர் விழ பார்த்ததுன்னு அல்லாஹ் சொல்றானே, சிவர் விழ விரும்பியதுன்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப சிவத்துக்கு என்ன உள்ளம் இருந்துச்சா? உகது மலை எங்களை விரும்புகிறது, நாங்கள் உகது மலையை விரும்புகிறோம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அப்ப உகது மலைக்கு என்ன கல்பு உள்ளம் இருந்துச்சா? இதெல்லாம் நீங்க எதுக்கு கற்பனை பண்ணுங்கிறீர்கள் சொல்லி அந்த காலத்தில் இருந்த அகல சுண்ணாவுடைய அறிஞர்கள் அந்த இந்த வாதங்கள் செஞ்சவங்களுக்கு மறுப்பு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இப்படி சிவர் விழப்பாக்குது, இவர் போய் அதை சர்வ் பண்ணார். எப்படி சர்வ் பண்ணாருங்கிறது இல்ல, அந்த சிவர் விழப்பாத்த சிவரை விழாம ஆக்கினார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, லவ் சீத்த லத்தஹத்த அலைஹி அஜிரா, நீங்க விரும்புனா இதுக்கு கூலியாவது வாங்கியிருக்கலாமே, இந்த ஊரானுக்கு போய் ஹெல்ப் பண்றீங்க, சாப்பாடு கேட்டு சாப்பாடு தராதனும், நீங்க இந்த சிவத்தை செஞ்சதுக்கு கூலி கேட்டு அந்த கூலியை வச்சா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்கலாமா இல்லையா என்கிற மாதிரி கேட்கிறாங்க. அப்ப அவரா சொன்னாரு, ஹாதா ஃபிராக்கு பைனி வ பைனி, இதுதான் நான் நீ பிரிய வேண்டிய இடம். ஏன்னா முன்னால கேள்வி கேட்டு இவரே சொல்லிட்டாரு, இதுக்கு மேல கேள்வி கேட்டா நீங்க என்ன பிரிச்சு விட்டுலாம்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல மூன்று தரம் அவர் தவறு செஞ்ச உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர் மதரசா இருந்து விளக்கிடுறாரு. அவர் நீங்க படிக்கல, இதுதான் நம்ம கடைசி தலைமை என்று விளக்குறாரு. ஆனா விளக்கும் போது என்ன செய்யறாருன்னா, நான் செஞ்சதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன், இந்த காரணத்தை நீங்க கேட்காம இருந்ததா கடைசியில சொல்லிட்டு போயிருப்பாரு அவரு. இவரா கேட்டதுனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் பொறுமையா இருந்தா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இவர் அந்த காரணங்களை சொல்றாரு. காரணங்கள் என்னன்னு சொல்லி சொன்னா, அம்ம சஃபீனா, நான் முதலாவது உடைச்ச கப்பல் இருக்குதே, பக்கானத்தில் மசாகீன ஃபில் பஹர், கடல் தொழில் செய்யக்கூடிய ஏழைகளுக்கு உரியது. நமக்கு ஒரு டவுட் வரலாம், ஏழைகளுக்கு கப்பல் இருக்குமான்னு சொல்லி. நம்ம கடந்த காலத்தில் பணக்காரனுக்கு என்ன சொல்றது, அந்த காலத்திலே கப்பல் ஓட்டின பரம்பரைன்னு சொல்லுவோம். கப்பல்ங்கிறது பணக்காரனுக்குரிய ஒரு அடையாளமாக தான் இருந்துச்சு. அப்ப எப்படி ஏழைகளுக்குரிய கப்பல் என்று அவர் சொல்றாரு என்று கேட்டா, சில நேரங்களில் மசாக்கின்னு வருது, பல ஏழைகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு கப்பலை செஞ்சிருக்கலாம், கப்பல் நம்ம எல்லாம் டைட்டானிக் லெவலுக்கு கப்பலை யோசிக்க வேண்டியது இல்லை, பழைய காலம் ஏதோ செஞ்சிருக்கிறாங்க. அதன் மூலமாக கடலுக்கு போய் மீன் பிடிச்சி அதுல வர்ற வருவாயை எல்லாரும் எடுக்கிறவங்களா இருந்திருக்கலாம். சில நேரங்களில் ஒரு ஆட்ட பெருமதியான ஒரு பொருள் இருக்கும், மற்ற வகையில பார்த்தா ஒரு ஏழையா இருக்கிறான், நல்ல வசதியா இருக்கக்கூடிய ஒரு ஆள், கொஞ்சம் கொஞ்சமா அவர எல்லா பொருளும் வித்துட்டு போகுதோ, எல்லாம் இழந்துட்டு போறாரு. கடைசியில பார்த்தா பெரிய பங்களா ஒண்ணு மட்டும் அவர்கிட்ட இருக்குது, பங்களா பரம்பரையா வந்த பங்களா, பல கோடி பெருமதியா இருக்கும். ஆனா அவருக்கு சாப்பிடுறதுக்கு கையில காசு இல்ல, உடுக்கிறதுக்கு காசு இல்ல, நோய் வந்தா மறந்துருக்க காசு இல்லைன்னா அவர் ஏழை தானே. இவங்களுக்கு இருக்கிற ஒரே சொத்தாக கப்பல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஏழைகள் வேலை செய்யறவங்களா இருக்கலாம், யாராவது ஒரு ஆள் வாங்கி கொடுத்துக்கலாம், மீனை பிடிச்சி எனக்கு தாங்கன்னு அவங்களுக்கு காசு தாரன்னு சொல்லி. ஏன்னா பாவிக்கப்பட்ட வாசகங்கள் அதுக்கு சாதகமான அமைப்புல தான் இருக்குது. பக்கானத்தில் கடலில் தொழில் செய்யக்கூடிய ஏழைகளுக்கு உரியது. நான் ஏன் அந்த கப்பலை ஓட்ட போட விரும்பினேன்னு சொன்னா, வக்கான வரா ஆகும், அவங்க போற அந்த வழியில ஒரு அரசன் இருக்கிறான், யாகுதுக்குள்ள சபீனத்தின் கஸ்பா, அந்த வழியால போற கப்பல்களை அவன் ஆக்கிரமிப்பான், கப்பல்களை அவன் அபகரித்துக் கொள்வான். ஆனா அவன்கிட்ட இருந்த டைப் என்னன்னு கேட்டா, சின்ன ஒரு பழுது இருந்தாலும் எடுக்க மாட்டான், கொள்ளையடிக்கிறதுனா அவனுக்கு அப்படி ஒரு ரசனையான கொள்ளையடிப்பு, பழுதான கப்பலா இருந்தா விட்டுருவான், எந்த பழுதும் இல்லாம இருந்தா அந்த கப்பலை அவன் எடுத்துருவான். இப்ப நான் ஏன் அந்த ஓட்ட போட்டேன்னு சொன்னா, இவங்க அந்த வழியால போவாங்க, அந்த அரசன் இந்த கப்பலை பிடிக்க பார்ப்பான், சின்ன ஒரு ஓட்டையை கண்டவுடனே ஓட்ட கப்பல் எனக்கு வேணாம்னு விட்டுருவான். அப்ப இது அவங்க செஞ்சது அந்த ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறார். இதை வச்சு இஸ்லாத்துல பெரிய ஒரு சட்டம் ஒன்று எடுப்பாங்க, ரெண்டு தீமைகள் இருக்கிற போது ரெண்டுல ஒன்று பெருசாகவும் மற்றது சின்னதாகவும் இருந்தா சின்ன தீமையை செய்யலாம், பெரிய தீமையிலிருந்து பாதுகாப்பு பெறுறதுக்காக. கப்பலே பறி போறத விட கப்பல் ஒரு பகுதி உடையிறது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியான சில சமூக பிரச்சனைகள் வர நேரத்தில் ஒரு பெரிய ஆபத்துல இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக சின்ன ஒரு இழப்பை நாங்கள் சந்திக்கலாம் என்ற சட்டத்தை, அதாவது உசூல் பிக்குடைய அறிஞர்கள் இந்த வசனத்தில் இந்த நிகழ்ச்சியிலிருந்து எடுப்பாங்க. அப்ப நான் செஞ்சது கப்பலை ஓட்ட ஓட்டது அவங்களுக்கு துரோகம் கிடையாது, அவங்களுக்கு இழப்பு கிடையாது, முழு கப்பலையும் பாதுகாக்கிறதுக்கு அது வழியாக இருந்தது. இப்ப இந்த கப்பலை ஓட்ட போட்டது நல்ல வேலையா கெட்ட வேலையா? நல்ல வேலை. நான் ஏன் செய்யறேன் உங்களுக்கு தெரியாதால உங்களால பொறுமையா இருக்கலாம் சொல்லி காட்டுறாங்க. ரெண்டாவது அம்மல் குலாம், வார வழியில் ஒரு சிறுவனை நான் கொலை செய்தனேன், அந்த சிறுவனுடைய உம்மா பாப்பா ரெண்டு பேருமே மூமினானவர்கள், இந்த சிறுவன் வளர்ந்து பெரியாரானான்னு சொன்னா அவங்களை காபிராகவும் தவறு செய்தவங்களாகவும் மாறுவதற்கு அவன் அதாவது நிர்பந்திப்பான், உம்மா பாப்பாவை காபிராக்கிடுவான். இப்ப நாங்க என்ன விரும்பணும்டா, அரதுனா உதிலகுமா ரப்புகுமா ஹைரம் மின்ஹோ, இவனை கொண்டுட்டு இவனை விட அழகா நல்ல ஒரு குழந்தைய கொடுக்க நாங்க விரும்பினோம், ஜகாத்தன் அக்ரபு ருஹமா, தூய்மையான அதே நேரத்துல உம்மா வாப்பாவோட இரக்கமா இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய கொடுக்க நாங்க விரும்பினோம். இந்த சம்பவத்துல சில சந்தேகங்கள் வரலாம். இந்த மாதிரி பிற்காலத்தில் தவறு செய்வான் எதிர்பார்த்து ஒரு ஆளை நம்ம கொள்ளலாமா என்று கேட்டா, எல்லா அரசாங்கங்களும் இந்த மாதிரி கொலைகளை செய்வாங்க, ஆனா சட்ட ரீதியா செய்ய முடியாதுங்கிறதுனால அவங்க ஏதாவது சிஐடி பிராஞ்சுக்குள்ளேயே தனி குரூப்புகளை வச்சுட்டு அல்லது தனித்தனி ஏரியா வச்சு கொண்டு செய்வாங்க. ஒரு ஆளால பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, இதுக்கிட்டு சிலர் புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க, மக்கியவல்லின்னு சொல்லி ஒருவர் எழுதிய இளவரசன் என்ற ஒரு புத்தகம் இருக்குது. ஒரு அரசன் ஆட்சி செய்யணும், நாடு நல்லா ஒழுக்கம் பண்பாடு எல்லாம் பார்க்காம ஆட்சியில சரியா இருக்கணும்டா, அவன் என்ன எல்லாம் செய்யணுங்கிறத பத்தி எழுதப்பட்ட புத்தகம். நம்ம நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள் பிரபுதாசா விரும்பி படிச்ச புத்தகம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த புத்தகத்தை. இந்த மாதிரி அவங்க இது ரூல்ஸ்கள் இருக்கு, உலகத்துல நடைமுறைகள் இருக்கு. இவங்களால 10 பேரால 100 பேருக்கு பிரச்சனையா, இந்த 10 பேரையும் கோர்ட்டு கேஸ்ன்னு போய் சட்டம் போட்டெல்லாம் ஒன்றும் செய்யலாது, தனி எங்கேயா கொண்டு போய் போட்டு தள்ளிட வேண்டியது. இப்படியான சில ரூல்ஸுகள் உலக நடைமுறையில இருந்துட்டு தான் இருக்கு. ஒரு ஆள் எதிர்காலத்தில் தவறு செய்வார்னு சொல்லி இன்றைக்கு நம்ம யூகிச்சு செய்யலாமான்னு கேட்டா, மனுஷனுக்கு இதை செய்யலாது. யாருடைய எதிர்காலத்தையும் மனிதனால் சரியாக தீர்மானிக்க முடியும். யூகம் செய்யலாம், இவன் வளர்ந்தா கெட்டவனா போயிடுவான் என்று யூகம் செய்யலாம். அவன் நல்லவனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் வளர்ந்தா நல்லா இருப்பான்னு நம்ம யாரையாவது பார்த்து யூகம் செய்வோம், ஆனா வளர்ற இடைவெளியில அவன் நாசமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே நாங்க அந்த முடிவை செய்ய முடியாது. ஹிஜ்ர அலைஹிஸ் ஸலாம் செஞ்சாங்கன்னா அல்லாஹ் சொல்லி செஞ்சாங்க, அப்ப அதுல யூகம் கிடையாது. அல்லாவே சூரா சொல்லுவான், வளர்ந்தா உமா அப்பாவை குபுரு செய்யுமாறு நிர்பந்திப்பான். எனவே நிச்சயமாக செய்வான் என்கிற அடிப்படையிலும் அல்லாஹ்வுடைய ஏவல் என்கிற அடிப்படையிலும் நடக்குது. இதை நாங்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு செய்ய சட்டமாக எடுக்க இயலாது, நானோ நீங்களோ செய்வதற்குரிய சட்டமாக எடுக்க இயலாது. ஏன்னா அந்த அறிவித்தல் நமக்கு கிடையாது. ஆனா சில பேர் இதை விமர்சிப்பாங்க, குர்ஆன்ல இப்படி ஒரு சம்பவம் வந்திருக்குது, பிற்காலத்தில் ஒரு தவறு செய்வானுங்கிறதுக்காக தவறு செய்வதற்கு முன்னாலே தன்னை கொடுத்த மாதிரி நிகழ்ச்சின்னு சொல்லி இப்படி விமர்சிக்கிற எல்லா நாடுகளிலும் இந்த நடைமுறை இருக்குது. இவங்களால பிரச்சனை வரும்னு பார்த்து அவங்களை கொள்றதுங்கிற நடைமுறையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. சட்ட ரீதியாக இல்ல, சட்டத்துக்கு அப்பாற்பட்டதாங்க. இதனால செஞ்சதை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய அறிவித்தலை செய்யறாங்க. இதுல நாங்க படிப்பின பெற வேண்டிய இன்னொரு அம்சம் என்னன்னு கேட்டா, உம்மா வாப்பாவுக்கோ நோவின செய்யறவங்களாக, உம்மா வாப்பாவுக்கோ துன்பம் கொடுக்கிறவங்களாக நாங்க இருந்தா உலகத்திலேயே சில இழப்புகளை நாங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்குவான். சில அறிவிப்புகள் அல்லாஹ் தஆலா உலகத்திலேயே தண்டனையை விரைவுபடுத்தக்கூடிய குற்றங்களில் ஒன்றாக உக்குக்குள் வாலிதைன் பெற்றோரை நோவினை செய்வதுங்கிறது அமைஞ்சிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான ஒரு தகவல் அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தினூடாக சொல்கிறான். அடுத்ததாக அம்மல் ஜிதார், உடைந்து விழப்பாத்த அந்த சுவத்தை பொறுத்தளவு, பக்கானலி ஒலாமைனி எத்தீமைனி பில் மதீனா, இந்த ஊரில் இருக்கக்கூடிய ரெண்டு ஏழை ஏழைகளுக்கு உரியது, ரெண்டு அனாதை பிள்ளைகளுக்கு உரியது. அந்த சுவர் உழப்பாத்த சுவர் ரெண்டு அனாதை பிள்ளைகளுக்கு உரியது. பக்கான தகுத்தகு கண்சுள்ளகுமா, அந்த சிவத்துக்குள்ள அவங்களுக்குரிய ஒரு புதையல் இருக்குது. பக்கான அபூகுமா சாலிஹா, இவருடைய இந்த பிள்ளைகளுடைய வாப்பா ஒரு சாலிகான மனிதர். பாராத ரப்புக்கு ஐய புழுகா அசுத்தகுமா வயஸ்தஹ்ரிஜா கன்சஹுமா, அந்த சிவத்தை நான் ஏன் அப்படி செஞ்சு வச்சேன்னு சொன்னா, அல்லாஹ் விரும்புனா இந்த சிவர் இப்ப உழக்கூடாது, இப்ப உளுந்தா புதையல் வெளியாகிடும். பிள்ளைகள் சின்னவங்களா இருக்கிறாங்க, இந்த பிள்ளைகள் பெரியவர்களாகிற வரைக்கும் இந்த சிவரை விழக்கூடாது. அவங்க பெரியவர்களாக ஆனதுக்கு பிறகு இந்த சிவத்தில் இருக்கக்கூடிய புதையலை அவங்க எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான். அதற்காகத்தான் நான் கட்டிவிட்டேன். அப்ப அந்த தனக்கு சாப்பாடு கூட தராத ஒரு ஊருக்கு நான் சேவை செஞ்சேன்னு சொன்னா ஏன்னு சொன்னா, ரெண்டு அனாதை பிள்ளைகளுக்குரிய சொத்து அதுல இருக்குது. இந்த ஊர் மக்கள் ஏற்கனவே மோசமானவனும், அந்த சிவர் விழுந்துச்சுன்னு சொன்னா புதையல் அந்த பிள்ளைகளுக்கு போகாது, ஊரா எவனாவது அபகரிச்சுக்குவான். எனவே இதை செஞ்சு விட்ட எதுக்காக சொன்னா, இந்த பிள்ளைகள் பெருசாகிற வரைக்கும் சிவர் விழக்கூடாது, அதுக்கு பிறகு அந்த சிவர் விழுந்தாலோ அல்லது அவங்களா அந்த புதையலை எடுத்து அவங்க பாய்ச்சிக்குவாங்க. இதுதான் இந்த மூன்று நிகழ்ச்சிக்குரிய காரணம் சொல்றாங்க. இந்த சம்பவத்திலே நாங்கள் சில படிப்பினைகள் பெறலாம். ஒன்று என்னன்னு சொன்னா, பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்து வைக்கலாம். இந்த சம்பவத்தில் அவர் வீட்டு சுவத்தில் புதையல் வச்சிருக்கிறார். இது கடந்த காலத்தில் இருந்து சேமிப்பு முறை. அந்த காலத்தில் பணமோ நகையோ இருந்தா எங்கெங்கயாவது புதைச்சி வைப்பாங்க. புதைச்சி வச்சவோ மறந்துட்டான்னு சொன்னா, அல்லது அவன் யாருக்கையாவது சொல்றது கிடையாது மௌத்தா போயிட்டான்னு சொன்னா, எங்க எவன் கிடைக்குதோ அவனுக்கு தான் அது ஆக போறது. அப்படிதான் புதையல வந்து சேர்ந்தது. மன்னர்கள் எல்லாம் பொருட்களை எடுத்து புதையல்கள் வச்சு பாதுகாப்பு ஏற்பாடுகளோட புதையல்கள் வச்சிருக்கிறாங்க. கடந்த காலத்தில் இருந்த மூதாட்டிகளுக்கு கூட சின்ன சின்ன இடங்கள்ல எதையாவது சேர்த்து வச்சிருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கு பேங்க் கிடையாது, வாங்கி வைக்கிறதுக்கான அந்த காணி அப்படி இப்படி வாங்கி வைக்கிறதுக்கான வழிகள் அவங்கவங்க எங்கெங்கயாவது வைப்பாங்க. இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வீடு கட்டும் போது அந்த சுவத்துக்குள்ள கொஞ்சம் பணத்தையே எதையோ வச்சிருக்கிறாரு, என் எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு சேரணுங்கிறதுக்காக. அப்ப அவர் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான், சாலிஹ், நல்ல மனிதர் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே ஒரு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக எதிர்காலத்தில் சேமித்து வைக்கலாம். சிலர் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் சேமித்து வைக்கிறது கூடாது என்ற கருத்தில் இருந்தாங்க. குறிப்பாக சஹாபாக்கள் அபூதல் ரிபாரி ரலியல்லாஹு அவங்க இந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அவங்கள கண்டிக்கவும் இல்லை, அவரை யாருக்கும் அந்த கருத்தை சொல்லி பிரச்சாரம் பண்ணுமாறு ரசூலுல்லாஹ் சொல்லணும்னு தனியா இருந்துக்கோன்னு சொன்னாங்க. அபூதல் ரிபாரி ரலியல்லாஹு அவங்கள பொறுத்தளவுல காசி கையில வச்சிருக்கவே கூடாது நிலைப்பாடுல இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி இருந்திருக்கிறாங்க, உஹது மலை அளவு தங்கம் என்னுடைய கையில இருந்தாலும் மூணு நாளைக்கு மேல என்கிட்ட அது இருக்காதுன்னு சொன்னாங்க. கடன் கொடுக்க வேண்டியிருந்தா அதுக்குரிய சேமிப்பை வச்சிருப்பேனே தவிர மூணு நாளைக்கு மேல என்கிட்ட இருக்காதுன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் தனக்குன்னு வச்சுக்கொண்டு ரூல்ஸ் அது. ஆனா நாங்க சேமிச்சு வைக்கலாமான்னு கேட்டா வைக்கலாம் என்கிறதான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்றாங்க. அப்போ சஹல் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போற சந்தர்ப்பத்தில், மௌத்தா போக போறதாக ஒரு நோயில இருந்தாங்க. அவங்களோட முழு சொத்தையும் தர்மம் செய்ய விரும்பினாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வேண்டாம் கூடன்னு சொன்னாங்க. அப்ப நான் அறவாச தர்மம் செய்யறேன்னு சொன்னாங்க, அறவாசையும் செய்யாதன்னு சொன்னாங்க. அப்ப மூன்றில் ஒன்றை நான் தர்மம் செய்யறேன்னு சொன்னாங்க. 300,000 ரூபாய் இருந்தா 100,000 ரூபாய் தர்மம் செய்யறேன்னு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கூட கூடத்தான் பரவாயில்லை என்று சொல்லிட்டு சொன்னாங்களே, உங்களுடைய பிள்ளைகளை அடுத்தவங்கள்ட்ட கையேந்துகிற நிலையில, அடுத்தவங்கள்ட்ட உதவி பெறுகிற நிலையில விட்டுட்டு போறதை விட அவங்கள செல்வமான நிலையில விட்டுட்டு போறது நல்லது. நீங்க எல்லாத்தையும் தர்மம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட பிள்ளை யார்கிட்ட தர்மம் கேட்கறதுக்கா, அப்படி வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. ஆக ஒரு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக சேமித்து வைக்கலாம், மார்க்க ரீதியில் அது பிழையாக ஆகாது. இவர் சேமித்து வச்சிருக்கிறார், அல்லாஹ்வு தஆலா அதை அங்கீகரிச்சிருக்கிறான். அதை பாதுகாப்பாக அந்த பிள்ளையுடைய கையில சேர்க்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டையும் செஞ்சிருக்கிறான். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, நாங்க எங்களுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும்னு விரும்பினா நாங்க நல்லவங்களா இருக்கிறது எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருக்கு. பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வு தஆலா ஏதோ ஒரு புறத்தில் பாதுகாப்பா கொடுப்பான். நாங்க எங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய பாதுகாப்பு என்னன்னு கேட்டா, நாங்க நல்லவங்களாக இருந்தால் அல்லாஹ் அந்த பாதுகாப்பு பொறுப்பை எடுப்பார். இங்க அல்லாஹ்வு தஆலா அதான் காரணமா சொல்றான், ரெண்டு அனாதை பிள்ளைகளுடைய சொத்து அதுல இருக்குது, பாப்பா நல்ல மனுஷரு, அப்ப அதுக்காக அல்லாஹ்வு தஆலா ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டை செஞ்சிருக்கிறான். அப்ப நாங்க நல்லவங்களாக இருக்கிறது எங்களது எங்களுடைய பிள்ளைகளுக்குரிய பாதுகாப்பாகவும் அமையும் என்கிற அடிப்படையை நாங்க இந்த செய்தியிலிருந்து நாங்க பார்க்கிறோம். அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இந்த மூன்று காரணங்களையும் சொல்லிட்டு, நான் இதுக்காகத்தான் செஞ்சேன்ங்கிற காரணத்தை சொல்லிட்டு, லாலிக்க தாவீலு மாலம் தஸ்தத்தி அலைஹிஸ்ஸபுரா, உங்களுக்கு பொறுமையா இருக்க இயலாம போன மூணு விஷயங்கள் இருக்குதே அதற்கான காரணங்கள் விளக்கங்கள் இதுதான். இதை நான் என்னுடைய சொந்த விருப்பத்தில் நான் செய்யல, இது அல்லாஹ்விடம் வந்து நான் பெற்று செஞ்சது என்கிற இதில் அந்த செய்தியை முடிக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பந்தப்படுறாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எங்களுடைய சமுதாயத்தில் ஒரு பேர் இருக்குது, ஹயாத்து நபி அப்பா என்று சொல்லுவாங்க. சமுதாயத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இன்னும் மௌத்தாகலன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னு கேட்டா, இந்த அவங்களுடைய மீன், செத்த மீன் அந்த உசுறு பட்டுச்சே, அதுக்கு ஒரு சம்பவம் சொல்லுவாங்க என்கிற ஒரு புதிய கதையொண்டை உருவாக்கி, அந்த தண்ணிய ஜீவ அந்த நதி அந்த ஜீவ நதியை அருந்தியவர் ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் அவங்க மௌத்தாகல, இன்றைக்கு வரையும் உசுரோடு இருக்கிறாங்க என்கிற அடிப்படையில சிலர் நம்புறாங்க. ஆனா குர்ஆன் சுன்னாவுடைய பார்வையில ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் அவங்க மௌத்தாயிட்டாங்க. ஏன் மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னா, வமா முஹம்மது இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கபிலி ருசூல், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகாம இருக்கிற ஒருவர் கிடையாது, அவர் ஒரு இறை தூதர் தான், அவருக்கு முன்னால் வந்த தூதர்களும் மௌத்தாயிட்டாங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. இதுல விதிவிலக்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அது விதிவிலக்கு வேற குர்ஆன் வசனங்கள வந்திருக்கு. அப்ப ரசூல்லாவுக்கு முன்னால வந்த எல்லா தூதர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தவிர மௌத்தா போயிட்டாங்க. அடுத்து ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட நீண்ட நேரத்துக்கு பிறகு இஷா தொழுகைக்கு வந்தாங்க. இஷாவை நல்லா லேட்டாகி தொழுகிக்கிட்டு சொன்னாங்க, அதில் ஒரு செய்தி சொன்னாங்க, இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடியவர்களில் 100 வருஷம் கழிகிற போது யாருமே உலகத்தில் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள யாருமே 100 வருஷத்துக்கு பிறகு இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் அன்றைக்கு சொன்ன அந்த சந்தர்ப்பத்தில் வாழ்ந்தவர்களில் எல்லாருமே அந்த 100 வருஷத்துக்குள்ள மரணிச்சிருப்பாங்க, அதுக்கு பிறகு பிறந்தவங்க தான் அதுக்கு பிறகு உள்ள காலத்தில் இருந்திருக்கலாம். அப்ப ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்திருந்தா அவங்களும் மரணிச்சு தான் இருக்கும் 100 வருஷத்துக்குள்ள. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹாவுல பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க, பத்ரு போன்ற யுத்தங்களை சந்திச்சிருக்கிறாங்க. ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்திருந்தா ரசூலுல்லாஹோட வந்து அவங்களும் அதுல பங்களிப்பு செய்யற கடமை இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு அவங்க வாழ்கிற காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா தூதர்களுக்கும் இருக்கக்கூடிய பொறுப்பு. யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ரசூலுல்லாஹுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து துணையாக இருக்கணும். அப்ப ரசூ ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் அவங்க உயிரோடு இருக்கிறாங்கிறதுக்கான எந்த ஆதாரபூர்வமான செய்திகளும் கிடையாது. எனவே ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்கிறது ஒரு மூட நம்பிக்கை. அதுலேயும் அவங்க என்ன நம்புறாங்கடா, ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்டது கப்பல் அந்த கடல் தான் சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால கடல்ல தான் அவங்க இருக்கிறாங்கிற நம்பிக்கையும் இருக்குது. இன்றைக்கும் நீங்க கடற்கரை ஏரியாவுல பாக்குற உமாமார்ட்ட கடற்கரைக்கு போறவங்க கடலுக்கு போற நேரம் சொன்னா அந்த உமாமார் அல்லாட காவல் மட்டும் சொல்ல மாட்டாங்க, அல்லாட காவலா ஹயாத் நபி அப்பாட காவலா பேய்த்துவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப கடல்ல போனா பிரச்சனை வந்தா ஹயாத் நபி அப்பா தான் பாதுகாக்கணும் என்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனை அவங்க தான் கடலோட தான் இருக்கிறாங்க. இந்த மீன் ஓடுனது இந்த கப்பல் போனது எல்லாம் கடலோட சம்பந்தப்பட்டதா இருக்குது. அப்ப இந்த மாதிரியான ஒரு வழிகளும் இருக்குது. அது அல்லாம சூபியாக்கள் என்கிற ஒரு கூட்டம் ஒன்று உருவானாங்க. அவங்க ஒரு புதிய ஒரு பிரச்சனையை உருவாக்குனாங்க. அந்த பிரச்சனை என்னன்னு கேட்டா ஹிஜ்ர அலை இஸ்லாம் அவங்க ஒரு வழி, ஒரு அவுலியா. மூசா அலை இஸ்லாம் அவங்க ஒரு நபி. வழியை விட நபி சிறந்தவரா என்று கேட்டா இஸ்லாத்தின் பார்வையில நபி தான் சிறந்தவன். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா வழிமார்கள் நபிமார்களை விட சிறந்தவங்க, நபிமார்கள் கரையில் இருக்கிறவங்க, வழிமார்கள் கடல்ல இருக்கிறவங்க, அவங்க அதாவது ஞானத்துக்குள்ள இருக்கிறவங்க என்கிற மாதிரி ஒரு செய்தியை கொண்டு வந்து இந்த சம்பவத்தை தங்களுக்குரிய ஒரு வழிகேடாக ஆக்கி கொண்டாங்க. அது என்னன்னு கேட்டா நபிமார்களுக்குன்னு சில சட்டங்கள் இருக்குது, அதை நபிமார்கள் செய்யணும். வழிமார்களுக்குன்னு சில சட்டங்கள் இருக்குது, அதை வழிமார்கள் செய்வாங்க. அது நபிமார்களுடைய சட்டத்தை வச்சு பார்க்கிற போது பிளமாயி தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த சிறுவனை கொண்டது பிழையா தெரிஞ்ச மாதிரி, கடல் அந்த கப்பல் ஓட்ட போட்டது பிழையா தெரிஞ்ச மாதிரி, ஷரியத்துடைய பார்வையில குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில பார்க்கிற போது வழிமார்கள் செய்வது பிழையாக தெரியும். ஆனா உண்மையில் அது பிழை இல்லை என்கிற ஒரு எடுத்த எடுத்து போட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய அதாவது இந்த வழிமார்கள் சொல்லுவாங்களே, இந்த சூபியாக்கள் சொல்லுவாங்களே, இந்த பாபா மார்னு சொல்லுவாங்களே, அவங்க இருக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் நியாயப்படுத்தி கொண்டாங்க. நீ இன்றைக்கும் அந்த ஏதோ பிடிச்சிதான் ஆகிட்டாங்க. இந்த தஸ்த ஜெயிலானிக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்குள்ள பாபா மார்ட்டு தாராளமா தஞ்சா புழக்கத்தில் இருக்கு, தொழமாட்டாங்க, சுத்தமா இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க இத ஒரு பாவமா செய்யறது கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா நாங்க சரியத்தினுடைய எல்லையை தாண்டிட்டோம், இதுக்கு மேல சரியத்துல குடிக்க கூடாதுங்கிற தட்டம் எங்களுக்குரியது கிடையாது, நாங்கெல்லாம் அது சரியத்துடைய நிலையை மாறி தரீக்கத்து ஹக்கீக்கத்து மாதிரி சொல்லி உயர்ந்த நிலைக்கு போனவங்க, வலிமாருடைய நிலைக்கு வந்துட்டோம், நாங்க குடிப்போம். நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்கக்கூடாதோ அதே மாதிரி எங்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. இந்த ஒரு இந்த ஒரு வழிமுறை எடுத்துக்கொண்டு எல்லா வகையான ஹராம்களையும் செஞ்சாங்க. அவங்க விபச்சாரம் செய்வாங்க, மோசமான நடத்தைகளில் ஈடுபடுவாங்க, சுத்தம் பேண மாட்டாங்க, சில நேரங்களில் நிர்வாணமா இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் என்னன்னு கேட்டா உங்களுக்குரிய சட்டம் கிடையாது, எங்களுக்குரிய சட்டம், நீங்க இதை பத்தி கேட்க கூடாது, இதுக்கு காரணங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஆக்கினாங்க. அதே மாதிரி அல்லாஹ்விடம் இருந்து எங்களுக்கு செய்தி வருதுன்னு சொன்னாங்க. நாங்க ஹதீஸ் அறிவிக்கும் போது ஒரு ஒரு தாபி சொல்வார், எனக்கு சஹாபி சொன்னார், சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா இந்த சூபியாக்கள் சொல்லக்கூடிய இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா ஹத்தசனி கல்பி அன் ரப்பி, ரப்பு சொன்னதாக என் உள்ளம் சொன்னதுன்னு சொல்லி அவங்க விரும்பினதெல்லாம் சொல்லுவாங்க. கேட்டா என் உள்ளம் சொல்லுது அல்லாஹ் சொன்னதாக சொல்லுதுன்னு. சொன்னாங்க உங்களோட உள்ளம் சொல்லுதுங்கிறது உண்மை சரியா இருக்கலாம், அல்லாட்ட இருந்து சொல்லுதா சைத்தான் இருந்து சொல்லுதாங்க தான் பிரச்சனை. உங்களுக்கு சைத்தான் செய்துதாரான் என்று கண்டிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த சம்பவத்தை சூபியாக்கள் இருக்கக்கூடிய மிக வழிகட்ட ஒரு குரூப் என்ன செஞ்சாங்கன்னா ஹிஜ்ர அலைஹிஸ் ஸலாம் நபி கிடையாது, அவர் ஒரு வழி, வழியை அல்லாஹு தஆலா சிறப்பிச்சிருக்கிறான், வழிமார்கள் நபிமார்களை விட சிறந்தவங்க, அந்த அவங்களுக்கு சட்டங்கள் இருக்குது, அவங்க விரும்பினதை செய்வாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க, வழிமார்கள் என்றவங்க நபிமா அல்லாஹ்வுடைய மடியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை போன்றவங்க. அவங்க என்ன தவறு செஞ்சாலும் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். ஒரு வயசு புள்ள உம்மோட மடியில இருந்து மூத்திரம் மேஞ்சா உம்மா கை அடிக்க போறது கிடையாது, இதே ஒரு அஞ்சு வயசு புள்ள செஞ்சா அடிப்பாங்க. அப்ப நாங்கெல்லாம் அல்லாட மடியில் கூடிய கை குழந்தைகள், என்ன தவறு செஞ்சாலும் அல்லா சிரிச்சு அதாவது கோவிக்க மாட்டாங்க எங்க மேல. இப்படி எல்லா வகையான ஹராம்களையும் செய்யறதுக்கு இந்த சம்பவத்தை ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டாங்க. அதுக்கு எந்த விதமான இடம்பாடும் கிடையாது. ஏன்னா அல்லாட்ட இருந்து சொல்லித்தான் இது செஞ்சாங்க. அது அல்லாம ஹிஜ்ர அலைஹிஸ் ஸலாம் அவங்க ஒரு நபி என்கிறது நாங்க ஹதீஸ்கள் மூலமாக அறிஞ்சு கொள்கிறோம். எனவே ஒரு விஷயத்தை நலவுக்கு பார்க்கிறவன் நலவை எடுத்துக்கொள்ளலாம், கெட்டுத்தான் போகணும்னு ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னா அதை வச்சு அவன் கெட்டு போறதுக்கான வழியும் இருக்குது. இவ்வளவு நல்ல படிப்பினைகள் ஒரு சம்பவத்தை எல்லா ஹராம்களையும் ஹலாலாக்குறதுக்கான வலாமாக்குறதுக்கு ஒரு கூட்டம் பயன்படுத்தியிருக்குது. எனவே நாங்க குர்ஆன படிக்கிறது ஒரு பகுதி இருக்குது, குர்ஆன் சுன்னா சொன்ன அந்த ஒழுங்குக்குள்ள சத்திய உண்மையை தேடுற நலவை தேடுகிற அந்த ஒழுங்குக்குள்ள போகணும். வழிகட்ட சிந்தனையோடு ஒருவன் குர்ஆனை பார்த்தா அவனுக்கு வழிகேட்டுக்குரிய ஒரு ஆதாரமாக அது அமைகிறதுக்குரிய சூழ்நிலை இருக்குது. இந்த ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் பார்த்த இந்த விஷயங்களில் நல்ல விஷயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.